நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 107.4 பண்பலையில் விவசாயி சமுதாய வானொலி. இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க சமூக கலைஞர் ராஜா சேது முரளி. சமூக கலைஞர் அவரோட அடைமொழியே இருக்குது இல்லைங்களா. சமூகத்துக்கான நிறைய பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பள்ளி குழந்தைகளுக்கு படிப்பு உதவித்தொகை, ஆதரவற்றவர்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது, பண உதவி பண்றது, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி பண்றது, இந்த மாதிரி பல சமூக சேவையில வந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தொண்டு புரிஞ்சிட்டு வராரு. மனிதநேயம் இன்னும் உயிர்ப்பித்து இருக்குது, மனிதநேயம் இன்னும் முழுமையா மண்ணை விட்டு நீங்கல அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு சிறந்த உதாரணம். ஈரநஞ்சம் நண்பர் மகேந்திரன் அவர்கள் தான் ராஜா சேது முரளியை நமக்கு அறிமுகப்படுத்தினாங்க. நல்ல தொண்டுள்ளம் உள்ள மக்கள் எல்லாம் அனைவரும் ஒன்னா சேர்ந்து நல்ல தொண்டு பண்ணிட்டு இருக்கும்போது அந்த சமுதாயம் இன்னும் நல்லா இருக்கும். வணக்கம் சார், சொல்லுங்க.
வணக்கம். என்னோட பேர் ராஜா சேது முரளி, குனியமுத்தூர். என்னுடைய அமைப்பு பேர் பார்த்தீங்கன்னா பசியார சோறு. இது வந்து குனியமுத்தூரில் இருக்குது. இந்த அமைப்பு வந்து ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவுறது, ஆதரவற்ற மாணவர்களுக்கு உதவுறது, ஆதரவற்ற மனிதர்களுக்கு உதவுவது, இதுதான் இந்த அமைப்பினுடைய வேலை. முதல் பணி அப்படின்னு சொன்னோம்னா, எங்கெல்லாம் பொது விழாக்களில் தங்களுடைய திருமண விழாவோ இல்லை குழந்தைகளுடைய பிறந்தநாள் விழாவோ இல்லை முதியோர்களுடைய நினைவு நாள் விழாவோ வீட்டில் செய்யும் போதும் சரி, திருமண மண்டபங்களில் செய்யும் போதும் சரி, மீதமாக கூடிய உணவுகளை எங்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த உணவை எடுத்து முதல்ல நம்ம நகரப்புறத்திலேருந்து கிராமப்புறங்களில் ஆலாந்துறை, தொண்டாமுத்தூர், நாச்சிபாளையம், துடியலூர் இந்த மாதிரி கிராமங்களில் இருக்கக்கூடிய வீடுகளில் கொண்டு போய் நாம் அந்த சாப்பாடை கொடுக்குறோம். அவங்கள சாப்பிட வைக்கணும், அவங்கள பார்த்துக்கணும்னு சொல்லி எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கும் நல்ல உணவின்றி வாழ்ந்துட்டுருக்கிற பகுதியை நான் பார்த்துட்ருக்கேன். அதனால தான் இந்த சோறு எங்கெல்லாம் கிடைக்கும், எந்த மாதிரியெல்லாம் கிடைக்குமோ அதை எடுத்து நேரடியாக கொண்டு போய் அடிப்படையாக இல்லாத கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை உதவி செய்கிறோம். அடுத்ததாக இந்த சோறு எங்கெல்லாம் கொண்டு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அரசு மருத்துவமனை ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரோட்டில் படுத்திருப்பாங்க. நல்ல உணவு கிடைக்காது, நல்ல உடை கிடைக்காது. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா கொண்டு போய் சாப்பாடு வச்சா சாப்பிட முடியாது. நானே பாக்கு தட்டு வாங்கி எடுத்துகிட்டு போயிடுவேன். போட்டு கொடுத்து அவன் சாப்பிட்டு முடிச்சு வீசிட்டு போயிட்டான்னா நாளைக்கு அங்கே போய் நிற்க முடியாது. நம்மளே அந்த சாப்பிட்ட தட்டையும் எடுத்து ஒரு கவரில் கட்டி பக்கத்தில் இருக்கிற குப்பைத்தொட்டியில் போடும்போது தான் நான் பார்ப்பேன் அந்த நல்ல சாப்பாடு, அந்த முகம் எவ்வளவு சந்தோஷப்படும், எவ்வளவு துடிப்பான் அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் இன்னொரு பொடி அதிகமாக அவன் சாப்பிடுவான். நாம் போய் கடமைக்கு வச்சுட்டு வந்தால் யாருமே சாப்பிட முடியாது. அதை கடமை உணர்வோடு செஞ்சவனா தான் அவனை சாப்பிட வைக்க முடியும். அதனால இந்த சாப்பாடு விஷயத்தை ஒரு பகுதியாக பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு பகுதி அப்படின்னு சொன்னோம்னா, கோயம்புத்தூரில் எட்டிமடை அப்படிங்கிற கிராமத்தில் ஹெச்ஐவி சைல்டு ஹோம் இருக்குது. அங்கே பார்த்தா குழந்தைக்கு ஒரு 33 பேர், பெரியவங்க ஒரு 15 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 45 பேருமே ஹெச்ஐவி எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்க. இவங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு காப்பகம் இருந்தாலும் 3 நேரம் முழுமையான உணவுங்கிற வசதி எங்கேயுமே இருக்காது. அவங்க அந்தளவுக்கு தான் செய்ய முடியும். அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெளியே இருக்கக்கூடிய உங்களுடைய பிறந்த நாள் வரும், உங்களுடைய திருமண நாள் வரும், உங்கள் குழந்தைகளுடைய பிறந்த நாள் வரும், உங்கள் வீட்டில் முதியோருடைய நினைவு நாள் வரும். இந்த நாட்களில் உறவினர்களை கூப்பிட்டு விருந்து வச்சு அமர்க்கலம் செய்யாமல் இந்த நல்ல நாளில் உங்கள் கையால் ஒரு வேலை உணவு எங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்கன்னு சொல்லி உங்களையே வீட்டில் தயார்படுத்த சொல்கிறது இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களில் செய்ய சொல்கிறது இல்லைனா எங்ககிட்ட சொன்னால் நாங்கள் தயார்படுத்தி உங்களை நேரடியாக கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைகளுக்கு அந்த உணவை அரவணைப்போடு கொடுக்கணும் சார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பணியும் ஆண்டு முழுவதும் செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கும் பிறந்தநாள் வரும். யாரோ எங்கேயோ செஞ்ச தவிர தெரியாமல் தினமும் காலையிலையும் மாலையிலையும் பெரிய மாத்திரையை முழுங்கிட்டு வாழ்நாளை எண்ணிகிட்டு இருக்கிற குழந்தைய வாழ வைக்கணும். நீங்கள் ஒரு வேளை உணவு கொடுத்தா நிச்சயமே என் குழந்தைக்கு 1 வினாடி ஆயுள் மட்டும்தான் கூடும். இப்படி ஒவ்வொரு வினாடி ஆயுளாக கூட வைக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் ஒவ்வொருத்தர்ட்டையும் போய் சொல்லி உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் எங்கள் குழந்தைகளுக்கு உணவு கொடுங்க, எங்கள் குழந்தைகளை வாழ வைக்கணும், அவனை வாழ வச்சு காட்டணும்னு சொல்லி தான் இந்த பணியும் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே கவர்மெண்ட்டு பிச்சனூர் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காங்க எல்லா குழந்தைகளும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல உணவு கொடுக்கணும். அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு பிறந்தநாள் வரும்போது அவனுக்கு நல்ல உடைகள் தேவைப்படும். சமுதாயத்தில் அவனை ஒதுக்கிடக்கூடாது. அப்போ அவனுக்கு நல்ல உடை வேணும், அவனை நல்ல முறையை சந்தோஷப்படுத்தணும்னா இதுக்கும் வந்து ஒவ்வொருத்தட்டியாக போய் சொல்லி உடைகள் எடுத்து தர சொல்லி அதையும் அந்த குழந்தைகளுக்கு போட்டு வருடம் முழுவதும் சந்தோஷப்படுத்திட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு.
இப்போ அநேக விழாக்களில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் வீணாக போகுது, மீதி வைக்கிறதே ஃபேஷன்ட்டு பெரியவங்களும் பண்ணுறாங்க சின்னவங்களும் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்காம எத்தனை உள்ளங்கள் தவிச்சிட்ருக்குது பார்த்தீங்களா. கேட்டுட்ருக்கிற நேயர்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி மீதமாகும் பட்சத்தில் கூட நீங்கள் ராஜா சேது முரளி அவர்கள் நம்பர் கொடுப்பாங்க, அவங்கள தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மீதியை கூட நீங்கள் கொடுக்கலாம்.
அடுத்த பணின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டுதோறும் அரசு பள்ளியில் படிக்கும் நன்றாக படிக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் மாணவிகளை தேர்ந்தெடுக்கிறோம். எதுக்காக இவங்களை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, இவன் நல்லா படிக்கணும்னு துடிப்பான், படிக்க தேவையான புத்தகங்களோ ஸ்டேஷனரி பொருளோ கண்டிப்பாக அவனுக்கு கிடைக்காது. அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அவனுக்கு வந்து முழுமையாக வந்து சேருவதற்கு முன்பாகவே நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மாணவனுக்கு தேவையான நோட்டுகள், ஸ்டேஷனரி பொருட்கள், பள்ளி சீருடை, பை புத்தகம், அந்த நோட்டு புத்தகங்கள் எல்லாம் கொண்டு போகிறக்கான ஸ்கூல் பேக், இப்படி எல்லா பொருளுமே வாங்கி ஸ்கூலில் போய் தலைமை ஆசிரியர் வகுப்பாசிரியர் மூலயமா அந்த மாணவனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு முழுமையாக ஓராண்டு கல்விக்கு என்ன தேவையோ இதை நாம் வாங்கி கொடுத்து பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து 9 ஆண்டு காலமாக இந்த பணி நாம் செஞ்சிட்ருக்கோம். ஆரம்பத்தில் 3 மாணவர்களில் துவங்கிய இந்த பணி இப்பொழுது கிட்டத்தட்ட 850 மாணவர்களை தாண்டி 1000 மாணவர்களை தொடக்கூடிய பக்கத்தில் நாம் போயிருக்கோம். நாம் அந்த மாணவர்கள்ட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீ மாநிலத்தில் முதல் மாணவனாக முதல் மாணவியாக வரணும், நீ படிக்கணும், நீ படிக்கணும்னா உனக்கு தேவையான பொருட்கள் வேணும். இதையெல்லாம் ஒவ்வொருத்தர்ட்டையாக போய் சொல்லி ஒவ்வொருத்தர்ட்டையாக கேட்டு வாங்கி கொண்டு கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். நீ இதை பயன்படுத்தி படித்து உன்னுடைய பெற்றோருக்கும் உன்னுடைய ஆசிரிய பெருமக்களுக்கும் உனக்கு உதவி செஞ்சவங்களுக்கும் நீ முன்மாதிரியாக இருந்து முதலிடத்துக்கு வரணும். ஒரு கடைகோடியில் இருக்கக்கூடிய முட்டத்தில் வயல் அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூடம் இந்த மாநிலமே திரும்பி பார்க்குற அளவுக்கு முதலிடத்தில் வரணும். அப்போ அந்த மாணவி படிக்கணும்னா இந்த பொருளெல்லாம் தேவைப்படும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், யார்கிட்ட கேட்டு கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னு தெரியாது. இப்போ நாம் இதை போய் ஒவ்வொருத்தட்டையாக கேட்டு வாங்கி ஒரு விழா வச்சு அந்த விழா மேடையில் அந்த மாணவியை கூப்பிட்டு நமக்கு யார் உதவி செஞ்சுருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்கடை கிளீன் பண்ணக்கூடிய ஒரு தொழிலாளி சாதாரண வேலைக்கு தான் போறாரு, அவர் உதவி செய்கிறாரு. ஒரு பலூன் வியாபாரி, அவர் உதவி செய்கிறாரு. ஒரு துணி வியாபாரம் பண்ணுறாரு, தினமும் 40 கிலோமீட்டர் சைக்கிளில் ஓட்டி கொண்டு துணி வியாபாரம் பண்ணணும், அவர் நான் ஒரு 410 ரூபா தர்றேன், என்னால் முடிஞ்சதுன்னு தர்றாரு. ஒருத்தர் உக்கடத்திலிருந்து குனியமுத்தூர் பகுதி வரைக்கும் நெஞ்சு வலிக்க தள்ளுவண்டியில் தான் பல வியாபாரம் பண்ணுவார், அவர்கிட்ட போய் சொல்கிறார் அவர் 300 ரூபா தராரு. நான் ஏற்கனவே சொன்ன பலூன் வியாபாரி, அவர் 30 ரூபா கொடுக்குறாரு. நான் ஏற்கனவே சொன்ன சாக்கடை தொழிலாளி, அவர் 500 ரூபா பணம் கொடுக்குறாரு. இப்படி வர்ற உதவிகள் எல்லாம் எடுத்து, இப்படி வர்ற உதவிகள் எல்லாத்தையும் சேமித்து, இது போல் மற்றவங்க செய்கிற உதவிகள் எல்லாத்தையும் கையில் எடுத்து ஒன்றுபடுத்தி இதை மாணவனுக்கு உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் விழாவுக்கு இவங்களையெல்லாம் தான் கூப்பிட்றோம். நான் உனக்கு யார் உதவி செஞ்சுருக்கான்னு பாரு, நீ எப்படி படிக்கணும்னு பாரு, எப்படி இந்த உதவி கிடைச்சிருக்குதுன்னு பாருங்கிறத விழா மேடையில் நேரடியாக அவங்க கையாலேயே அந்த நோட்டு புக்கு அந்த மாணவனுக்கு கொடுத்து வழி அனுப்பிச்சு வைக்கிறோம். அப்போ அவன் ஜெயிக்கும் போது இந்த பலூன் வியாபாரிட்ட இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த மாணவி ஜெயிச்சிட்டான்னு சொல்லும்போது இதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. அதனால் இந்த பணியும் மாணவனுடைய கல்விக்கு உதவக்கூடிய பணியும் ரொம்ப பெருமையாக எடுத்து செய்கிறோம். ஏன்னா நான் படிக்கலை, நான் படித்தது 9வது வரைக்கும் தான். நான் ஏன் இந்த சோறு அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுத்திருக்கேன், ஏன் இதை பண்ணுறேன்னு நீங்கள் கேட்கலாம். நான் சாப்பிடலை, எனக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கல, எனக்கு நல்ல துணி கிடைக்கல, என்னை யாரும் அரவணைக்கல, வீட்டில் அம்மா தான் கஷ்டப்பட்டாங்க, பொறுப்பில்லாத அப்பா, எதையும் கண்டுக்கலை, குடி குடி மட்டும்தான் வாழ்க்கை, அதோடு அவர் போய் சேர்ந்துட்டார். அதுக்கப்புறம் எங்களை பார்த்துக்கிறதும் எங்களை அரவணைக்கிறதும் எங்களுக்கு தேவையான உதவிகளையும் ஒவ்வொரு காட்டு வேலைக்கும் கட்டட வேலைக்கும் கிடைச்ச வேலைக்கெல்லாம் போய் எங்களை ஓரளவுக்கு கரை சேர்த்தி கொண்டு வர்றதுக்கு அம்மா தான் காரணம். அதனால தான் இந்த வழியை நமக்கு தெரியுது. ஒவ்வொரு தீபாவளி வரும்போது பக்கத்து வீடு தான் பட்டாசு வெடிக்கும், நான் வேடிக்கை பண்ணிட்டு தான் பார்க்க முடிஞ்சது, என்னால் எனக்கு பட்டாசு கிடைக்கல. ஒவ்வொரு வீட்லேயும் நல்ல புது துணி போடும்போது எனக்கு புது துணி கிடைக்கல, அம்மா ஒரு கடங்காரங்கிட்ட கடனை வாங்கி அதில் தான் துணி எடுத்து தர முடியும். இந்த மாதிரி உடைகள் கிடைச்சி தான் போட்டு நான் சந்தோஷத்தை அனுபவிச்சேனே தவிர முழுமையான சந்தோஷம் எனக்கு கிடைக்கல. இப்போ இதை கையில் எடுக்க காரணம் என்னுடைய வறுமையும் என்னுடைய வலியும் என்னுடைய வேதனையும் தான் இது காரணம். அதனால தான் இதை வந்து நாம் முழுமையாக செய்யணும். மற்றவனை படிக்க வைக்க, நம்ம படிக்கலை, மற்றவனை படிக்க வைக்கிறதுக்கு உதவியாக கூட காரணமாக நாம் இருக்கணும். மற்றவனுக்கு உடை இல்லை, நாம் போடலைனாலும் அவனுக்கு உடை உடுத்தி பார்த்து சந்தோஷத்தை அனுபவிக்கணும். நமக்கு நல்ல உணவு கிடைக்கல, மீதமாகிற நல்ல உணவாவது அவனை கொடுத்து அந்த ரோட்டில் படுத்திருக்கிறவன் சாப்பிடும்போது அதை பக்கத்துலேருந்து பார்க்குற சந்தோஷத்தை முழுமையாக கிடைக்கணுங்கிறதுனால தான் இதை எடுத்து செய்கிறேன். இதுக்கு ஒரு பேர் வேணும், இதை நல்ல முறையாக செய்யணுங்கிறனால தான் பசியார சோறு அப்படிங்கிற ஒரு தலைப்பு வச்சு செய்கிறோம். இதை செய்யும் போது எனக்கு இதை கொண்டு போகிறக்கு வண்டி தேவைப்பட்டுச்சு, எடுத்துகிட்டு போகிறக்கு எங்கேயும் வண்டி இல்லை. அப்போ தான் பார்க்கும்போது என்னென்னா, எட்டிமடையில் நான் சொன்ன அசிசி ஸ்னேகாலயங்கிற ஹோமில் ஃபாதர் ஃபெர்டினாட் அப்படின்னு ஒருத்தர் அங்கே இருந்தார், இப்போ அவர் ஸ்ரீலங்கா போயிட்டார். அவர் தான் இந்த ஆட்டோவை வாங்கி கொடுத்தார், இந்த மாதிரி உணவு எடுத்துகிட்டு போகிறக்கு உனக்கு பயனுள்ளதாக இருக்கும் வச்சுக்கோன்னு சொல்லி. அப்போ இதுக்கு பாத்திரங்கள் தேவைப்படுது இந்த உணவெல்லாம் எடுத்துகிட்டு போகிறக்கு. கோவை மாவட்ட லாரி உரிமையாளர் சங்கம் கடந்த ஆண்டு வந்து ஒரு விழா நடத்தி இந்த விழா மேடையில் எனக்கு பாத்திரங்கள் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ இந்த பாத்திரங்கள் கூட இருக்குது, இந்த ஆட்டோ இருக்குது, இதன் மூலிமா நான் இந்த உணவுகளை எடுத்து எந்தெந்த பகுதியிலெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு எங்கிட்ட கொடுக்குறீங்களோ அந்த உணவு எடுத்து நேரடியாக இல்லாத வீடுகளுக்கும் இல்லாத ரோட்டில் படுத்திருக்கக்கூடிய ஏழைகளுக்கும் உதவுறதுக்கு தான் இந்த பசியார சோறை நான் பயன்படுத்துகிறேன்.
ரொம்ப நெகிழ்ச்சியோட சொல்கிறீங்க, அதாவது வேதனையும் வலியும் துன்பத்தையும் அனுபவிச்ச ஒருத்தரால் தான் இதெல்லாம் போக்க முடியும். எல்லாரும் அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ப, ஒரு பலூன் தொழிலாளி 30 ரூபா கொடுத்தாருன்னு சொன்னீங்க, துப்புரவு தொழிலாளி 500 ரூபா கொடுத்தாருன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் துணி வியாபாரி அவர் 410 ரூபா கொடுத்தாருன்னு சொன்னீங்க. ஆக மனிதநேயம் இன்னும் உயிரோட தான் இருந்துகிட்டு இருக்கு. சரி, அடுத்து நீங்க உடலை வந்து நம்ம கோவை மருத்துவக் கல்லூரிக்கு தானமா கொடுக்கறதாக 5 வருடங்களுக்கு முன்பே எழுதி வச்சிட்டேன்னு சொன்னீங்க, அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்களேன்.
இந்த எண்ணம் வர்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, ஒன்று வந்து சென்னையில் ஹிதேந்திரன் அப்படிங்கிற ஒரு சகோதரனுடைய மரணம், அடுத்து பார்த்தா கோயம்புத்தூரில் சரண்யா அப்படிங்கிற ஒரு சகோதரியுடைய மரணம். இந்த வழிகளெல்லாம் வரும்போது எனக்கு முதல்ல ஹிதேந்திரன் தான் ஞாபகத்துக்கு வந்தாப்புல. அப்போ நாம் இந்த விஷயத்தை செய்யணும், நாம் முன்முதாதனமாக இந்த மாவட்டத்தில் இருக்கணுங்கிறதுனால முதல்ல நாம் செஞ்சிடணும் அப்படிங்கிறனால இதனுடைய வழிமுறை தெரியாமல் இருந்தது. இந்த வழிமுறையை தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நான் உடல் தானே பதிவு பண்ணேன், அதுக்கப்புறம் என்னோடய அம்மாவை பண்ண வச்சேன். அந்த உடம்பும் இந்த மண்ணுக்கு போயிடக்கூடாது, இந்த மின் மயானத்துக்கு போயிடக்கூடாது, நம்மளுடைய உறுப்புகள் வந்து மற்றவங்களுக்கு பயனுள்ளதாகவும் உடம்பு வந்து மருத்துவக் கல்லூரியினுடைய மாணவர்களுடைய ஆராய்ச்சிக்கும் பயனுள்ளதாக இருக்கணுங்கிறதுனால தான் முதல்ல நானும் அப்புறம் என் அம்மாவும் பண்ணோம். இது நம்ம பண்ணினதான விஷயம் வெளியே தெரிய ஆரம்பிச்சதுன்னா ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு கேட்டாங்க, இதை எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள், எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இது வரைக்கும் 63 பேரை நாம் பதிவு பண்ண வச்சுருக்கோம். இந்த 63 பேர்த்தில் எனக்கப்புறம் வந்து வயதில் அதிகமானவங்கன்னு பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் பக்கத்தில் அந்த ஹோமில் பார்த்தீங்கன்னா 78 வயசு 80 வயசு ஆயிடுச்சு முதியோர். அவங்களுடைய மகன்கள் மகள்கள் எல்லாம் வந்து வெளிநாட்டில் வேலையில் இருக்காங்க, இவங்க இங்கே ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காங்க, இவங்க வந்து நாங்களும் பண்ணுறோம், எங்களுக்கும் அதில் ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களெல்லாம் வந்து இது கூட இணைச்சிக்கிறதுனால இந்த உடல் தானம் விஷயத்தை வெளியே எடுத்து சொல்கிறதும் சரி, நாம் முன் உதாரணமாக இருந்து மற்றவங்களை பண்ண வைக்கிறதும் சரி, இது வரைக்கும் 63 பேரை பண்ண வச்சுருக்கோம். அப்போ கேட்பாங்க, இந்த உடல் தானம் நம்ம பண்ணிட்டோம்னு சொன்னோம்னா நம்ம இறந்து எவ்வளவு நேரத்தில் இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படிங்குவாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த தகவல் சொல்லணும், சொன்னோம்னா மருத்துவர்கள் நேராக வீட்டுக்கே வருவாங்க, வந்து முதல்ல பார்வை இருக்க தரக்கூடிய அந்த கண்ணை மட்டும்தான் உயிருள்ளதாக இருக்கும், இயற்கை மரணத்தில் அந்த கண்ணை மட்டும் எடுத்துக்குவாங்க. உடம்பு நாம் சம்மதிச்சிட்டோம்னு சொன்னோம்னா எடுத்துகிட்டு போய் மருத்துவர்களுடைய ஆராய்ச்சிக்கு அதை பயன்படுத்திக்குவாங்க. ஒருவேளை நமக்கு விபத்து ஏற்பட்டு அதில் மூளைச்சாவு ஏற்பட்டால் அது யாருக்கும் நடக்கக்கூடாது, அப்படி நடக்கும் பட்சத்தில் தான் அந்த உடம்புல இருக்கக்கூடிய 7 உறுப்புகள் 9 உறுப்புகள் எடுத்து மற்றவங்களுக்கு அது உடனே பொருத்துவாங்க. அதனால் இந்த பணியும் வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு.
சரி, உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா உங்களுடைய தொலைபேசி என்ன கொடுங்க.
என்ன தொடர்பு கொண்டு நீங்கள் எந்த உதவி யாருக்கு வேணும்னாலும் சரி, இவங்க இங்கே இருக்காங்க, இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு என்னை கேளுங்க, நான் நேரில் வந்து அவங்கள பார்க்குறேன். அவங்களுக்கு நம்மளால முடியும்னா மற்றவங்ககிட்ட பேசி அதுக்கான உதவிகளை வாங்கி கொடுத்து அவங்கள காப்பாற்றலாம். அப்படின்னா என்னுடைய நண்பர் 93 80 90 58 0000. இன்னொரு முறை சொல்கிறேன், 93 80 90 58 0000.
வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, பிறந்த நாளோ மன விழாவோ இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், பெரிய பெரிய மால்களுக்கு போவோம், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த நாள் ஃபுல்லாகவும் ஒரு சில ஆயிரங்களை வந்து செலவு பண்ணுவோம், ஹோட்டலுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கி கொடுக்குறோன்ட்டு அதில் சில ஆயிரங்களை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். இதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு, கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு, இல்லாத ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உதவி பண்ணினா அவங்க வயிறும் மனசும் சந்தோஷப்படும். உலகத்தில் பெரிய தானம் வந்து அன்னதானம் வாங்க, கண் தானம் வாங்க, ஆனால் அதை விட பெரிய தானம் கல்வி தானம். கல்விதானம் பண்ணோன்னு வைங்களேன், ஒரு சீன பழம் இருக்குது இல்லையா, மீனை கொடுக்கறத விடவும் மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தா அந்த குழந்தை வாழ்நாள் முழுசும் தன்னை காப்பாற்றிக்குவான் அப்படின்ட்டு ஒரு கல்வி தானத்தை வந்து நம்ம கொடுத்தோன்னு வைங்களேன், அந்த குழந்தை தன்னைத்தானே பார்த்துக்கும், இந்த சமுதாயத்தையும் பார்த்துக்கும். ராஜா சேது முரளி சார்க்கு கருத்துக்களுக்கு நன்றி சொல்வோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.
இந்த நல்ல வாய்ப்பை முதலில் எனக்கு வழங்கிய சமுதாய வானொலி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை இந்த நிர்வாகத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அங்கீகாரம் வந்து வெளியே தெரியாமல் இருக்குது, நான் செஞ்சிட்ருக்கேன் அது அப்படியே போயிட்டுருக்கு இல்லைன்னு சொல்லலை, நான் இப்படி ஒரு மீடியாக்கள் மூலிமா வரும்போது உங்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும், நீங்கள்லாம் கைகூர்த்தா வருடத்துக்கு நான் 150 மாணவர்களை தான் படிக்க வைக்கிறேன், அது 1000 மாணவர்களாக படிக்க வைக்க முடியும். அதுக்கு எனக்கு என்னென்ன உங்களமாக இருக்கவங்களுடைய உறுதுணை எனக்கு கூட இருந்தால் ஒவ்வொரு அரசு பள்ளியிலையும் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் ஏழை மாணவிகளுக்கு எவ்வளவு வேணாலும் உதவி செஞ்சு அவங்கள படிக்க வைக்கலாம், அவங்கள கை தூக்கி விடுறதுக்கு நாம் உறுதுணையாக இருக்கலாம். அதனால் இந்த நேரத்தில் எனக்கு இந்த நல்ல வாய்ப்பு நல்கிய இந்த நிர்வாகத்தை சேர்ந்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
என்ன நேயர்களே, சேது முரளி அவர்கள் சொன்ன கருத்துக்களை கேட்டீங்களா? காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்ட்டு பார்க்கக்கூடிய உயிரினங்களை எல்லாம் தன் இனமாகவும் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்ட்டு வீறு கொண்டு பாடின பாரதியார் வாழ்ந்த நாட்டில் தான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நிறைய பேர் உணவு இல்லாமல் திண்டாடிட்டு இருக்கிற இந்த வேளையில் உணவை வீணடிக்கிறது ஃபேஷன் அப்படின்ட்டு சிலர் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. இருக்கிறவங்க பொண்ணை வைக்கலாம், இல்லாதவங்க பூவை வைக்கலாம், அதையும் பாரதியார் தான் பாடியிருக்கிறாரு. ஆக இருக்கப்பட்ட நாம இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவலாமே, பிறருக்கு உதவுறதுல தான் சந்தோஷமே அடங்கி இருக்குது. சரி நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.